ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம். சூத்திரம் ஒன்று. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
கலியான பெருமானை கடல் நாடும் மறவாமல் அடியாடு மலர்ந்து ஊமடியார்கள் உளமான வெளியாகும் வடிதாஜவனை கூட நினையாவே. இருதயனாப்பன் அஞ்சல் துருவில் இரணி உயிர்கொலை செய்யாமை அருள் பொறி அடக்கம் பரிதமும் வாய்மை அன்பு அறிவு மின்மலர் கொண்டு ஒருமையோடு எல்லாம் அல்ல ஸ்ரீ வலிமிகுண்டனாகி சமேத சிவந்தியப்ப சுவாமியுடைய பொன்போன்ற திருவடி தாமரைகளை போற்றி துதித்துக் கொண்டு சைவ மக்களின் குலதெய்வமாக விளங்கும் ஸ்ரீ மாதவ சிவஞானியுடைய நாடுகளை முக்கரண கவனம் படுத்திக் கொண்டு சைவ மையன்பர்களே, நம்முடைய சிவஞான போத சிந்தனையை தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று கருதுகின்றேன். சென்ற வகுப்பிலே நாம் இந்த சிவஞான போத நூல் அமைப்பினை பார்த்து முதல் சூத்திரத்தை தொடங்கியிருக்கின்றோம். அதற்கு முன்னால் உள்ள சிறப்பு பாயிரம், மங்கள வாழ்த்து, அவையக்கம் ஆகியவற்றையும் நாம் ஓரளவிற்கு அவற்றினுடைய ஒரு சிறண்ட கருத்து என்ன என்ற அளவிலே பார்த்து நிறைவு செய்தோம். முதல் சூத்திரத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இந்த முதல் சூத்திரத்திலே நாம் இதுவரை பார்த்து வந்த பகுதியானது அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே என்பது வரை பார்த்திருக்கின்றோம். இந்த முதல் சூத்திரத்தின் மைய கருத்து சூத்திரம் என்றால் அக்கருத்து இருக்க வேண்டும். சூத்திரம் என்பது அது சில்வகை எழுத்தில் பல்வகை பொருளை செவ்வ நாடியில் செறித்து இனிது விளக்கி திட்பநுட்பம் சிறந்தன சூத்திரம் என்று இலக்கணம் வகுத்திருக்கின்றார்கள். சில்வகை எழுத்தில் பல்வகை பொருளை என்று சொல்லியிருந்தாலும் மைய கருத்து ஒரு கருத்தாகத்தான் இருக்க வேண்டும். அந்த பல்வகை கருத்துகளும் அந்த மைய கருத்தை சாதிப்பதற்காக வேண்டி சொன்ன கருத்துகள். அதான் ஆசிரியர் தொல்காப்பியர் ஒரு பொருள் முதலிய சூத்திரத்தானம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆக சூத்திரத்திற்கு பொருள் மைய கருத்து ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த வகையிலே 12 சூத்திரங்களை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு சூத்திரத்திற்கும் மைய கருத்து ஒன்றுதான். அதை சாதிக்கும் பொருட்டு பல்வேறு கருத்துக்களை ஏய்பு பற்றி சொல்லியிருப்பார்கள். அந்த வகையிலே இங்கே இந்த முதல் சூத்திரத்திற்கு மைய கருத்து என்னவென்றால், சைவ சித்தாந்தத்தில் பேசப்படுகின்ற மூன்று பொருள்களிலே அவை பதி, பசு, பாசம் என்ற மூன்று பொருள்கள். அந்த மூன்று பொருள்களிலே பதிப்பொருளை எடுத்துக்கொண்டு அந்த பதிப்பொருளின் உண்மைக்கு பிரமாணம் கூறுகின்றது. இங்கே நாம் உண்மை என்று சொல்கின்றோம். இதை ட்ரூத் என்ற அர்த்தத்தில் நாம் இங்கே பயன்படுத்தவில்லை. உண்மை என்றால் இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ் என்ற அர்த்தத்திலே நாம் பயன்படுத்துகின்றோம். பதி உண்டு என்று அனுமான பிரமாணம் கூறி நிறுவுகின்றது இந்த முதல் சூத்திரம். ஏற்கனவே சொன்னது போல இரண்டாம் சூத்திரம் பாசம் என்ற பொருள் உண்டு என்று நிறுவும். மூன்றாம் சூத்திரம் பசு என்ற பொருள் உள்ளது என்று நிறுவும். ஆகவே இந்த மூன்று சூத்திரங்களும் முப்பொருள்களையும் அனுமான பிரமாணம் கூறி நிலைநாட்டுவதனாலே இந்த மூன்று சூத்திரங்களும் சேர்ந்துள்ள பகுதி பிரமாண இயல் என்று சொல்லப்படுகின்றது. ஆக அந்த ஒரு ஒற்றுமை இயல் என்றால் அந்த இயலிலே வரக்கூடிய சூத்திரங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமையாவது அனுமான பிரமாணம் கூறி பொருள்களுடைய இருப்பினை நிலைநாட்டுதல். பதி உண்டு என்று நிலைநாட்டுதல், பாசம் உண்டு என்று நிலைநாட்டுதல், பசு உண்டு என்று நிலைநாட்டுதல். ஆக அப்படி ஒரு ஓரின பொருளாக இருக்க வேண்டும். இயலைத்தான் ஓத்து என்பார்கள். நேரின மணியை நிரல்வட வைத்தாங்கு ஓரின பொருளை ஒருமொழி வைப்பதுதான் ஓத்து என்று சொல்வார்கள். ஆகவே இங்கே ஓரின பொருளாவது அந்த பிரமாணம் கூறி நிலைநாட்டுதல். அது இந்த பிரமாண ஓத்திலே பிரமாண இயலிலே நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே இந்த முதல் சூத்திரத்திலே உலகிற்கு பதிப்பொருள் ஒருவன் உண்டு என்று உலகை வைத்து சொன்னார். ஏனென்றால் காணப்படும் உலகத்தை கொண்டு காணப்படாத கடவுளுக்கு உண்மை கூறினார். அந்த வகையிலே நாம் சிந்தித்தோம் அனுமான பிரமாணம் என்றால் என்ன. மூன்று வகை பிரமாணங்கள் காட்சி, அனுமானம், ஆகமம். அதில் முதலிலே காட்சி பிரமாணம் என்றால் என்ன. ஐம்பொறிகளின் துணை கொண்டு விடயங்களை நேரே அறிகின்ற அறிவு. ஐம்பொறிகளின் துணை கொண்டு விடயங்களை நேரடியாக அறிகின்ற அறிவு காட்சி பிரமாணம். அனுமான பிரமாணம் என்று சொல்லும் பொழுது விடயங்கள் நேரடியாக அறிய முடியாத வண்ணம் இருக்கின்றன. அந்த விடயங்கள் மறைந்திருக்கின்றன. மறைந்திருக்கும் விடயத்தை அதனோடு விட்டு நீங்காத அவினாபாவமாகிய ஏதுவை கொண்டு அந்த ஏதுவை காட்சியினாலே கண்டு அதன் மூலம் மறைந்திருக்கும் விடயத்தை அங்கே அது இருக்க வேண்டும் என்று துணிதல். அதுதான் அனுமான பிரமாணம். உதாரணமாக பார்த்தோம், நெருப்பு மலைக்குள் மறைந்திருக்கின்றது, அது நமக்கு காட்சிக்கு புலனாகவில்லை. ஆயினும் அந்த நெருப்போடு விட்டு நீங்காத அவினாபாவம் உடையது புகை. அந்த புகையை நம் காட்சியிலே கண்டு இந்த புகையாகிய ஏது இருப்பதனாலே அங்கே நெருப்பு இருக்க வேண்டும் என்று துணிகின்றோம். இவ்வாறு துணிவதுதான் அனுமான பிரமாணம். ஆகம பிரமாணமாவது ஆப்த வாக்கிய பிரமாணம் என்று சொல்லப்படும். அதாவது மெய்யே சொல்பவர்கள் அவர்கள் வாயில் போய் வராது. அப்படிப்பட்ட அருளாளர்கள் ஞானிகள் இவர்களுடைய திருவாக்கினை நாம் ஆப்த வாக்கியம் கொள்வோம். வேத சிவாகமங்கள் சிவபெருமானுடைய திருவாக்கு. மன்னு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் என்று மணிவாசக பெருமான் அருளினார். வேத மொழியர் என்றும் அருளினார். அவருடைய திருவாக்கு ஆகையினாலே அதிலே போய் கலவாது மெய்தான் இருக்கும். எனவே வேத சிவாகமங்கள் சொல்வதனாலே அந்த கருத்து உண்மையானது, அது சரியானது. அதுபோல அவர் சிவபெருமானுடைய அடியார்கள் திருமுறை ஆசிரியர்மார்கள், சாத்திர ஆசிரியர்கள் இவர்கள் சொல்வதனாலே அந்த கருத்து சரியாகத்தான் இருக்கும் என்று இப்படி ஏற்றுக்கொள்வது. இவர் இது போல ஒவ்வொரு சமயத்தோறும் தத்தமக்கென்று ஆகம பிரமாணம் ஒரு நூல் வைத்திருப்பார்கள். எங்கள் சமய சாத்திரம் சொல்வதனாலே அந்த கருத்து சரியானது என்று அவர்கள் கொள்வார்கள். நாமும் அப்படித்தான் கொள்கின்றோம். நமக்கும் அது வந்து நம்முடைய நூல்கள் சொல்லியிருந்தால் நாம் அதை சரி என்றுதான் கொள்ள வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் அனுமான பிரமாணமும் நம்முடைய நூல்கள் சொல்கின்றன. அந்த வகையிலே இங்கே அனுமான பிரமாணத்தின் வாயிலாகத்தான் பதிவு உண்மையை நிலைநாட்டினார். காணப்படும் உலகத்தைக் கொண்டு காணப்படாத கடவுளுக்கு அவர் உண்மை கூறுகின்றார். என்னவென்றால் அனுமான பிரமாணத்திலே மறைந்திருக்கும் விடயத்தை துணிகின்றோம். இங்கே பதிப்பொருள் அது காட்சியாலே அறிய முடியாது, காட்சி பிரமாணத்துக்கு வராது. ஐந்து பொறிகளின் மூலமாக எந்த பொறியின் துணை கொண்டும் நேரடியாக பதியை அறிந்துவிட முடியாது. எனவே அது அங்கே நெருப்பு மறைந்திருப்பதை போல இங்கே இது மறைந்திருக்கின்ற விடயம். எது பதி? அப்ப அங்கே நெருப்போடு வெற்றி நீங்காத அபினாபாவமாகிய புகை, அந்த புகைதான் அங்கே ஏதுவாக இருந்து உதவியது. இந்த புகை இருந்ததுனாலே நெருப்பு உண்டு என்று பார்க்கும். அதுபோல இங்கே பதிப்பொருள் மறைந்திருக்கிறது என்றால் அந்த பதிப்பொருளோடு வெற்றி நீங்காத பொருள் நம்முடைய காட்சி அளவைக்கு வர வேண்டும். அந்த பதிப்பொருளோடு விட்டு நீங்காத பொருள் தான் இந்த உலகம், உலகமாகிய இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் காட்சி அளவைக்கு வருவதனாலே, இந்த உலகம் நம்முடைய காட்சிக்கு வருவதனாலே, இந்த உலகம் இருப்பதனாலே இதற்கு ஒரு கடவுள் உண்டு என்ற வகையிலே நிறுவுகின்றார். இந்த உலகமானது காரிய பொருளாய் இருக்கின்றனாலே நிச்சயமாக இதற்கு ஒரு நிமித்த காரணம் இருக்க வேண்டும். அதான் அந்த காரியத்துக்கும் கடவுளுக்கும் உலகத்துக்கும் என்ன விட்டு நீங்காமை அப்படின்னு கேட்டால் நம்மளால உடனே சொல்ல முடியாது. உலகமானது காரிய பொருள், கடவுளானவன் நிமித்த காரணன் என்று அந்த உண்மையை அறிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக காரியத்திற்கும் நிமித்த காரணனுக்கும் விட்டு நீங்காத சம்பந்தம் உண்டு. பானைக்கும் குயவனுக்கும் நிச்சயமாக விட்டு நீங்காத சம்பந்தம் உண்டு. ஒரு பானையை கண்டோம் என்றால் அதற்கு நிமித்த காரணாய குயவன் ஒருவன் அதனை உருவாக்கி இருக்க வேண்டும் என்று நாம் துணிகின்றோம். அதுபோல இந்த உலகமாகிய காரிய பொருளை காணும் பொழுது இதை உருவாக்கி இருக்கின்ற நிமித்த காரணம் வேண்டும். இவ்வுலகம் எதனால் காரியம்னு சொல்கின்றோம்? அது முத்தொழில் படுகின்றது. முத்தொழில் படுவது தோற்றம், நிலை, இறுதி என்ற மூன்று தொழில்களை உடையது காரிய பொருள் தான். அது முத்தொழில் படும் என்பதற்கு என்ன ஏது, அதற்கு ஒரு ஏது சொல்ல வேண்டும். அதற்கு ஏதுதான் சொன்னார்? அவயவத்தன்மை உலகத்திலே காணப்படுவதனாலும், நிறம், நீர், நெருப்பு, காற்று, ஆகா இப்படி பகுதிகளாக விளங்குகின்றது. இந்த அவயவ பகுப்பு காணப்படுவதனாலும், நிறம், நீர், நெருப்பு, காற்று, ஆணுடல், பெண்ணுடல் இப்படி பலவாகவும் சடமாகவும் இருப்பதனாலும், அவன், அவள், அது என்று இவை சுட்டி அறியப்படுகின்றன. இவ்வாறு சுட்டி அறியப்படுதலானும் ஆகிய இந்த மூன்று எதுக்களாலே உலகம் மூவினைப்படும் காரிய பொருள். அது மூவினைப்படும் காரிய பொருளாக இருப்பதனாலே அது ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்டது. ஏனென்றால் காரிய பொருள் எல்லாம் நிமித்த காரணம் ஒருவன் தோற்றுவித்து தான் தோன்றுமே ஒழிய எந்த காரிய பொருளும் தானாக தோன்றும் இயலாது. எனவே அது தோற்றிய திதி என்ற, தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருள் என்ற, அந்த இடத்திலே உள்பொருள் என்பதை அவர் அங்கே வைத்திருக்கின்றார். அதையும் சேர்த்து சொல்லிட்டார். ஏனென்றால் உலகத்தை இயல்பொருள் என்று சொல்பவர்கள் இருக்கின்றார்கள், உள்பொருளும் அல்ல இல்பொருளும் அல்ல என்று சொல்பவர்களும் இருக்கின்றார்கள், உள்பொருளும் தான் இல்பொருளும் தான் என்று சொல்பவர்களும் இருக்கின்றார்கள். இது பார்த்தோம். நாம உலகம் இல்பொருள்னு சொன்னார். அவர்கள் சொன்னவர் யாருன்னா மாத்தமிகர் என்பவர்கள், சூனியவாதிகள் அவர்கள். அதை எப்படி மறுத்தார் இல்பொருள் அப்படின்னா, உலகத்திற்கு தோற்றம் உண்டு, இல்பொருளா இருந்தால் இல்பொருள் ஒரு நாளும் தோன்றாது. உதாரணமாக முயல் கொம்பு, அது முன்பும் தோன்றியதில்லை, இப்பொழுதும் தோன்றுவதில்லை, எப்பொழுதுமே தோன்றுவதில்லை. எனவே இல்பொருளுக்கு தோற்றம் கிடையாது, எனவே நீ இல்பொருள் என்று சொல்வது பொருந்தாதுன்னு. ஆனால் உலகத்திற்கு தோற்றம் உள்ளது, எனவே அதை இல்பொருள்னு சொல்லக்கூடாது. இந்த உலகத்திற்கு தோற்றம் உள்ளது அப்படிங்கறத அடுத்தவன் கெட்டியா புடிச்சுக்கிட்டான். உலகத்திற்கு தோற்றம் உள்ளது ஆகையினால அதை இல்பொருள்னு சொல்லக்கூடாது, வாஸ்தவம் தான். உலகத்திற்கு தோற்றம் உள்ளது எனவே அதை உள்பொருள்னு சொல்லக்கூடாது. உள்பொருள்னா அது ஏன் தோன்றுவானே, அதான் ஏற்கனவே உள்ள பொருளை உள்ள பொருள்னு சொல்லிட்டு பிறகு அது தோன்றுகின்றதுன்னு சொன்னால் அது பொருத்தமாக இல்லை. எனவே உலகத்திற்கு தோற்றம் உள்ளது என்ற கருத்தை நாங்கள் முழுமையாக உடன்படுகின்றோம். உலகத்திற்கு தோற்றம் உள்ளது அப்படிங்கிற கருத்தை வைத்துக் கொண்டோம் என்றால் அது இல்பொருளாகவும் இருக்க முடியாது, உள்பொருளாகவும் இருக்க முடியாது. ஏனென்றால் இல்பொருளுக்கும் ஒரு நாளும் தோற்றம் வரப்போவதில்லை. உள்பொருள் அது ஏற்கனவே இருக்கின்ற பொருள், அது தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை. எனவே உலகத்திற்கு தோற்றம் உள்ளது என்ற கருத்தை மையமாக வைத்து அவன் என்ன சொல்கின்றான்? உலகம் உள்பொருளும் அன்று இல்பொருளும் அன்று என்ற முடிவு கூறுகின்றான். இன்னொருவர் என்ன முடிவு கூறுகின்றார்கள் என்றால் உலகம் உள்பொருளும் தான் இல்பொருளும் தான் என்று சொன்னார்கள். அதாவது காரியரூபமாக பார்க்கும் பொழுது, உதாரணத்துக்கு வந்தவென்றால் பானைக்கு வருவோம். பானை என்ற காரியரூபமாக பார்க்கும் பொழுது அது எந்த நேரத்திலும் அழிந்து விடலாம், நிலையற்ற தன்மையாக இருக்கின்றது. எனவே அப்போது அது இயல்பொருளாய் மறைந்து விடுகின்றது. ஆனால் அது மறைந்த பிறகு மண் என்ற காரண ரூபமாய் இருக்கின்றது. மண் என்ற காரண ரூபமாய் இருக்கும் போது அது உள்பொருளாகத்தான் இருக்கின்றது. எனவே காரியரூபமாய் பார்க்கும் போது இயல்பொருளாகவும், முதல் காரண ரூபமாய் பார்க்கும் பொழுது உள்பொருளாகவும் விளங்குவதனாலே உலகம் இயல்பொருளும் தான் உள்பொருளும் தான் என்று அவர்கள் சொன்னார்கள் சமணர்கள். இந்த இரண்டு கருத்துக்களையும் நாம் மறுக்கின்றோம். உள்பொருளும் ஆகாது, இல்பொருளும் ஆகாது என்று பௌத்தரிலே ஒரு சாரார் சொன்ன கருத்தையும், அவர் சௌத்ராந்திகர், உள்பொருளும் தான் இல்பொருளும் தான் என்று சமணர்கள் சொன்ன கருத்தையும், இரண்டு கருத்தையும் நாம் மறுக்கின்றோம். மறுத்து நாம் ஒரே ஒரு விடை, தெளிவான விடை சொல்கின்றோம், உலகம் உள்பொருளே. அப்ப உடனே சௌத்ராந்திகன் கேட்பான், உள்பொருள் அதுக்கு ஏன் தோற்றம் சொல்கின்றீர்கள் என்று கேட்பான். அப்ப சொன்ன, உள்பொருள் தான் அது, தோற்றம் என்பதும் அழிவு என்பதும் நிலை வேறுபாடுகள் தான் என்று அவனுக்கு தெளிவாக விடை சொன்னார். ஒரு நிலையில் இருக்கின்ற உலகம் வேறொரு நிலையை அடைகின்றது. என்ன? கண்ணுக்கு புலப்படாத சூக்கும நிலையிலே இருக்கின்ற அந்த பானை மண்ணிலே இருக்கின்றது இல்லையா. அது துணை காரணமாகிய தண்டு சக்கரமும் நிமித்தகாரனாகிய குலாலனும் கூடிய போது அது கண்ணுக்கு புலப்பட்டு தோன்றக்கூடிய தூள நிலையை அந்த பானை என்கின்ற வடிவத்தை அடைகின்றது. ஆகையினாலே அந்த பானை என்கின்ற வடிவத்தை அடைவதற்கு முன்பும் அந்த பானை நிச்சயமாக மண்ணிலே இருந்தது. இல்லை என்று சொன்னால் தண்ணீரிலிருந்தும் பானை வர வேண்டும். மண்ணிலிருந்துதான் பானை வரும், நீரிலிருந்து பானை வராது. ஏனென்றால் எது சுக்கமாக உள்ளதோ அதுதான் தோன்றும். நெற்பயிர் நெல்விலையிலிருந்து நெற்பயிர் தான் தோன்றும், பாக்கு மரம் தோன்றாது என்று தர்க்கம் கூறி வலியுறுத்துவார்கள். அந்த வகையிலே அப்ப என்ன என்ன முடிவு நமக்கு இந்த பானையை வச்சு நம்ம சொல்றோம். அப்ப பொதுவா எப்படி முடிவு பண்றது? பானை காரிய பொருள், மண்ணு முதல் காரணம். அப்ப காரிய பொருள் எல்லாம் தத்தம் முதல் காரணத்திலே சூக்கும நிலையில் கிடப்பன, அது தெரியலையே அப்படின்னா அப்ப அது பானை மாதிரி தெரியாது, ஆற்றல் மயமாக இருக்கின்றன, ஆற்றல் ரூபமாக கிடக்கின்றன. அதை நிமித்த காரணமும் நமக்கு இங்க உதாரணத்துல தண்டு சக்கரமும் குயவனும், அது எப்படி துணை காரணமும் நிமித்த காரணமும் கூடிய போது அந்த முதல் காரணத்தில் புலப்படாதிருந்த அந்த காரிய பொருள் புலப்படும் தன்மையை அடைகின்றது, தூள நிலையை அடைகின்றது. ஆகையினாலே அது உள்பொருள் என்பதற்கு தோற்றம் கூறுவதனாலே உள்பொருள் என்பதற்கு எந்த தடையும் இல்லை. உள்பொருளாய் தோன்றுகின்றது. உள்ள பொருள்னா அப்புறம் ஏன் தோன்றுதுன்னு கேட்டா சூக்ம நிலையில் இருந்து தூள நிலையை அடைகின்றது. புலப்பட்டு விளங்காத சூக்ம நிலையிலிருந்து புலப்பட்டு விளங்கக்கூடிய தூள நிலை அடைகின்றது, அதுதான் தோற்றம். அப்படி புலப்பட்டு விளங்கக்கூடிய நிலையிலிருந்து திருப்பி அந்த வானை உடைந்து போய் மண்ணாச்சுன்னா மீண்டும் அது சூக்ம நிலைக்கு திரும்பி விட்டது, அதுதான் அழிவு. ஆக தோற்றம் என்றால் முன்பு இல்லாத ஒரு பொருள் இப்பொழுது புதிதாக தோன்றியது என்றோ, அழிகின்றது என்றால் இருக்கின்ற பொருள் இல்லாமலே போய் அழிந்து விட்டது என்றோ அது பொருள் பண்ணக்கூடாது. இல்லாத பொருள் ஒரு நாளும் தோற்றம் வராது. மாத்திமிகனுக்கு அதான சொன்னோம், உலகம் இல் பொருள்னோ, இல் பொருள் ஒரு நாளும் தோன்றாதுப்பா அப்படி சொல்லாத அப்படின்னு. உலகம் தோன்றி அது நம்ம காட்சிக்கு பட்டுக் கொண்டிருக்கின்றது, அதனை இல் பொருள் சொல்லாது. இல் பொருள்னா அது ஒரு நாளும் தோன்றாது. முயல் கொம்பு அது ஒரு நாளும் தோன்றப்போது கிடையாது, இல் பொருளுக்கு தோற்றம் கிடையாது. ஆகவே இல்லாதது தோன்றாது, உள்ள பொருளும் ஒரு நாளும் அழியாது. உள்ள பொருள் அழிகின்றதுன்னு சொல்றோம்னா அது சூக்கும நிலையை நுண்மையான நிலையை சென்று எழுதுகின்றது என்றுதான் அதற்கு பொருள். எனவே இல்லாதது தோன்றாது, உள்ளது அழியாது. இந்த கொள்கை திரியே என்ற சொல்லினாலே ஒரு சொல்லினாலே உணர்த்தப்படுகின்றது. இந்த கொள்கைக்கு தான் சத்காரியவாதம் என்று பெயர். இந்த கொள்கையினுடைய பெயரை நான் சென்ற வகுப்பில் சொல்லவில்லை, இப்போதான் சொல்றேன். சத்காரியவாதம் என்ற வடமொழி சொல் தமிழ் வழக்கிற்கு ஏற்ப சர்க்காரியவாதம், வல்லினம் இரு போட்டுக்கிட்டீங்கன்னா சர்க்காரியவாதம் என்று சொல்லப்படும். சத் அப்படின்னா உள்பொருள். சத்காரியவாதத்துக்கு விளக்கம் சொல்றேன். சத்னா உள்பொருள், காரியம்னா என்ன, காரியப்படுதல், அதாவது முத்தொழில் படுதல். தோன்றி இருந்து முத்தொழில் படும் பொருள் தானே காரியப்பொருள்னு பேரு. எனவே காரியப்படுதல்னா முத்தொழிற்படுதல், தோன்றி இருந்து அழிதல். உள்பொருள் தான் தோன்றி இருந்து அழியும் அப்படின்னு சொல்றதுதான் சத்காரியவாதம். உள்பொருள் தான் காரியப்படும் அப்படிங்கிற கொள்கை சத்காரியவாதம். வாதம்னா அந்த கொள்கை. சத் உள்பொருள், காரியம் காரியப்படும் வாதம் கொள்கை. உள்பொருளே காரியப்படும் என்ற கொள்கை. உள்பொருள் தான் தோன்றி குறிப்பிட்ட காலம் வரை நிலை பெற்று பின்னர் ஒடுங்கும் என்று சொல்லக்கூடிய கொள்கை இருக்கின்றதே, அதன் பெயர் தான் சத்காரியவாதம். சர்க்காரியவாதம் என்ற கொள்கையை தெளிவாக கொள்கின்றது நம்முடைய சைவ சித்தாந்தம். இதே கொள்கையை சாங்கியம் என்ற சமயமும் ஒத்துக்கொள்கின்றது. சாங்கியர்களும் சர்க்காரியவாதிகள் தான். ஆனால் பௌத்தர்கள்லாம் அவர்கள் இல்பொருளாக ஒருத்தன் உள்பொருளுமா, உள்பொருளும் அல்ல இன்பொருளும் அல்லன்னா, ஆகவே அவர்கள்லாம் வந்து இந்த சர்க்காரியவாதம் தெரியாதனாலதான் அப்படி இடர்படுகின்றார்கள். ஏன்னா அவர்கள் சிந்திக்க தான் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்லல. தோற்றம் இருக்கு, அப்ப இல்பொருள் தோன்றாது, ஆகவே இல்பொருள் அல்ல. உள்ள பொருள்னால அது எதுக்கு தோன்றணும், ஆகவே உள்ள பொருளும் அல்ல. அவன் ஒரு லெவல் வரை சிந்திச்சிருக்கான். ஆனா முதல் காரணத்தில் சூக்கு நிலையில் இருந்து பிறகு அது தூள நிலையை அடையும், அதுதான் தோற்றம் என்ற அளவுக்கு அந்த சத்காரியவாத சிந்தனை கிடைக்காதனால தான் இப்படி பல்வேறு கொள்கைகளை அவர்கள் போய் பின்பற்ற வேண்டியதாயிட்டது. எனவே இந்த சத்காரியவாதம் மிக இன்றியமையாத ஒரு கொள்கையாகும். அதான் சித்தியார்ல என்ன சொல்லுவாருன்னா, தோன்றக்கூடிய முறைப்படி இந்த உலகம் தோன்றும் அப்படிம்பார். அதாவது தோன்றக்கூடிய சத்காரியவாத முறைப்படி. அப்ப உலகம் தோன்றுகின்றதுன்னா எப்படி, பானை மண்ணில இருந்து தோன்றுகின்றதுன்னா அப்பதான் அந்த பானை வந்திருக்கு, அதுக்கு முந்தைய அந்த பானையே இல்லைன்னு சொல்ல முடியாதோ? அது மண்ணில சூக்கமா இருந்ததுதான், குயவனும் தண்டு சக்கரமும் சேரும் போதுதான் அது தூள நிலை அடைகிறது சொல்றோம். அது மாதிரி இந்த உலகம் தோன்றுகின்றது என்றால் அதுவரை இந்த உலகமே இல்லாமல் இருந்தது, அப்போதான் தோன்றுகின்றது என்று அர்த்தம் இல்லை. இந்த உலகத்திற்கும் முதல் காரணம் ஒன்று இருக்கின்றது. எப்படி பானைக்கு முதல் காரணமாக மண் இருக்கின்றதோ அதுபோல உலகத்திற்கும் முதல் காரணமாக ஒன்று இருக்கின்றது. அது இருக்கட்டும், அது நம்ம இரண்டாம் யுத்தத்தில் பார்க்கலாம். இப்ப என்ன, இப்ப பேரை சொன்னா நமக்கு பல்வேறு குழப்பங்கள் வரும். ஏற்கனவே கேட்டவர்கள் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது பேரே வந்து குழப்பம் கொடுக்கக்கூடிய பேர், அதனால அது இருக்கட்டும். அது பானைக்கு எப்படி மண் முதல் காரணமா இருக்கின்றதோ, ஒரு பயிருக்கு எப்படி விதை முதல் காரணமா இருக்கின்றதோ, அதுபோல இந்த உலகத்திற்கு முதல் காரணமாக ஒன்று உள்ளது. அதிலே இந்த உலகம் சூக்கு நிலையில் கிடந்தது, சக்தி ரூபமாய் கிடந்தது. எப்படி அங்க தண்டை சக்கரமும் குயவனும் சேரும் போது அந்த மண்ணில் உள்ள சூக்கமான பானை சூழநிலை அடைகிறதோ, அதை போல இங்கே துணைக்காரனமாகிய சக்தியும் பித்தகாரனாகிய சிவமும் இந்த முதல் காரணத்தோடு பொருந்தி தொழிற்படும் பொழுது இந்த முதல் காரணத்திலே இருக்கின்ற இந்த உலகமானது அந்த சூக்க நிலையை விட்டு இப்படி வெளிப்பட்டு விளங்கக்கூடிய சூழநிலையை அடைகின்றது. இந்த சுயஞானபோத கருத்தினை இங்க ரெண்டு அடியில் சொல்லியிருக்காரு. அவனவள் அதையனும் அவை மூ வினைமையும் போற்றி பார்த்தீங்கன்னா சில்லுகை எழுத்தில் பல்வகை பொருளைங்கிறது எப்படி இருக்கு பாருங்க. இந்த பல்வகை பொருளை கூட நான் முழுசா சொல்லிடல. இந்த பல்வகை பொருள் அங்க மாவாடியத்தில் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் அப்படி மாவாடியம்லாம் அவ்வளவு விரியுது. மாவாடியத்தை பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. கடல் அந்த மாதிரி இருக்கு. சில்வகை இடத்துல அவ்வளவு அந்த மாவாடிய பொருள் கூட இதுக்குள்ள தானே இருக்கு. சோ அவ்வளவு கருத்துகளையும் தன்னகத்தை திரண்டு வைத்துக் கொண்டு ரொம்ப சிறியதாக அது விளங்குகின்றது சூத்திரம். சூத்திரம் திருப்ப நுட்பம் தெரிஞ்சதுதான். ஆனா திருப்ப நுட்பம்னா இவ்வளவு இருக்கான்னு நம்ம சுயஞானபோதத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும். நாம் அடிப்படையை தெரிந்து கொள்வது அந்த அளவோடு நின்று விடுகின்றோம். இன்னும் அந்த முதல் சூத்திரத்தையே பார்க்கணும்னால கூட 15 நாள் கூட காணாதுதான் சொல்லணும். சிற்றூரை படி பார்த்தோம், மாவாடி படி பார்த்தோம்னா இன்னும் இதனுடைய உண்மையா போய்கிட்டு இருக்கும். நம்ம பார்க்கறது சரியாகத்தான் பார்க்கின்றோம். ஆனால் ஒரு அளவோடு நம்முடைய சிந்தனை நிறுத்திக் கொள்கின்றோம். அடிப்படை உண்மைகள் தெரிந்த அந்த அளவோடு நிறுத்திக் கொள்கின்றோம். விரிந்த கல்வியை நீங்கள் சென்று தொடர வேண்டும். ஆக இப்படி சொல்லியிருக்காரு. தோற்றிய திதியை வரைக்கும் இந்த கருத்தை நம்முடைய மணிவாசக பெருமான் அருமையாக சொல்லியிருக்கின்றார். திரு அண்ட பகுதியில் நினைக்கின்றேன். நீங்கள் திரு அண்ட பகுதியில என்ன பார்த்துக்கோங்க. திரு அண்ட பகுதியா தான் இருக்கும். என்ன அப்படின்னா, காணப்படும் உலகத்தை கொண்டு காணப்படாத கடவுளுக்கு உண்மை கூறுதல் இல்லையா. அதாவது காணப்படும் உலகத்திற்கும் அந்த காணப்படாத கடவுளுக்கும் ஒரு விட்டு நீங்காத சம்பந்தம் உள்ளது. எனவே அனுமான பிரமாணம் சொல்லி நிலைநாட்டுகிறார். அப்படித்தானே பண்ணிருக்காரு. அதே தான் மணிவாச பெருமான் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி எதுக்கு சொல்லிட்டு இருக்கான் கடவுள் இல்ல இல்லன்னு அப்படின்னா, ஐம்பொறிகளுக்கு அவன் அகப்பட மாட்டான். எவ்வளவு நுட்பமான பொருள் எல்லாமோ விஞ்ஞானத்துல ஐம்பொறிகளின் துணை கொண்டு அறிஞ்சிருந்தான். இவ்வளவு அறிஞ்சாச்சு கடவுள்னு ஒண்ணு இருந்தா அவரை நம்ம அறியாமலையா இருப்போம். ஆகே கடல்லாம் கிடையாது அப்படின்ட்டு போறான். அப்ப அதனால பொறிகள்ல அவன் வந்து பொறிகளுக்கு அகப்பட மாட்டேக்கான். நம்முடைய ஐம்பொறிகளுக்கும் நம்முடைய மூளையை பயன்படுத்தி நாம் உருவாக்கிய நவீன விஞ்ஞான கருவிகள் எவற்றிற்கும் அவன் அகப்பட மாட்டேக்கான். அதனால அவன் இல்லைன்னு சொல்லிடாத. அவன் ஐம்புரிகளுக்கு அகப்பட மாட்டான் தான். ஆனா அதை வச்சு இல்லைன்னு முடிவு பண்ணாத. ஏனென்றால் அவனால் படைக்கப்பட்ட உலகம், அதை அந்த உலகத்தை நீ கண்டுகொண்டிருக்கின்றாய். அந்த உலகம் இருப்பதனாலே அதை படைத்தவன் ஒருவன் இருக்க வேண்டும். ஏனென்றால் எதை வச்சு சொல்ற நாம, இந்த உலகம் காரிய பொருள், அவன் நிமித்த காரணன். காரியம் இருந்ததென்றால் நிமித்த காரணம் இருக்க வேண்டும் என்று அந்த விட்டு நீங்காமை அவினாபாவத்தை வலியுறுத்துகின்றோம். எனவே இந்த காரியமாக உலகமே ஏதுவாக இருந்து அங்கே புகை எப்படி ஏதுவாக இருந்து நெருப்பை உணர்த்தி கொண்டிருக்கின்றதோ, அதுபோல இங்கே இந்த காரியமாகிய உலகம் உன் முன்னால் இருந்து கொண்டு நிமித்தகாரனாகிய பதிப்பொருள் ஒருவன் உண்டு. இப்படி அதிவிசித்திரமான உலகத்தை அவன் உருவாக்கி இருக்க வேண்டும் என்றால் அவன் எப்படிப்பட்ட பேரறிவாளனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பதிப்பொருள் இருக்கின்றது. வரம்பில்லாத ஆற்றலுடைய பேரருளுடைய அந்த எண்குணங்களுடைய பதிப்பொருள் இருக்கின்றது என்பதை நம்முடைய மணிவாசக பெருமான் அருமையாக சொல்வார். கண்முதற் புலனால் காட்சியும் இல்லோன், விண்முதற் பூதம் வெளிப்பட வகுத்துவோன்பார். முதலடியே சொல்வார், கண்முதற் புலனால் காட்சியும் இல்லோன். கண்முதலே ஐம்பொறிகளால் அறிய முடியல. அதுக்காக இல்லைன்னு சொல்லிடலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா விண்முதற் பூதம் வெளிப்பட வகுத்தோன். அவனால் படைக்கப்பட்ட விண்முதலிய 5 பூதங்களையும் நாம் காட்சியினாலே கண்டுகொண்டிருக்கின்றோமே. எனவே அவனை காணவில்லை என்பதற்காக அவன் இல்லை என்று எப்படி சொல்லலாம்? விண்முதற் பூதம் வெளிப்பட வகுத்தோன் என்று சொன்ன. இதுல சர்க்காரியவாதத்தையும் சொல்லியிருக்கின்ற. விண்முதலே 5 பூதங்களும் அதான் உலகம். அது வெளிப்பட வகுத்துவன். அவ இல்லாத உலகத்தை அவன் உண்டு பண்ணல. ஏற்கனவே அது முதல் காரணத்தில் அடங்கி இருந்தது. அது வெளிப்பட்டு தோன்றும்படி என்று வெளிப்பட என்று சொல்லினாலே சர்க்காரியவாதத்தை அவர் காட்டியிருக்கின்றார். அப்புறம் வெளிப்பட வகுத்தோன்னு சொன்னாங்க இல்லையா. அப்ப முதல் காரணத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கு? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயங்கிற பாகுபாடு இல்லாம எல்லாம் ஒரே ஆற்றல் ரூபமா இருக்கு. மண்ணில எப்படி பானை, சட்டி, இந்த பாகுபாடு இல்லாம எல்லாம் ஆற்றல் ரூபமா இருக்கும்போது அந்த குயவன் வந்து தோற்றுவிக்கும் பொழுது அது பானை என்றும் சட்டி என்றும் பல பொருள்களாக வருகின்றது சூழ்நிலைக்கு. அதுபோல இந்த விண் முதலிய 5 பூதங்களும் 5 பூதங்கள்ங்கிற பாகுபாடு இல்லாமல் அந்த முதல் காரணத்திலே ஆற்றல் ரூபமாக இருக்கின்றன. அவற்றை விண் முதலிய 5 பூதங்களாக வகுத்து படைத்தவற்றை அப்படி வகைப்படுத்துகின்றான். எனவே அது நுட்பமாக உள்ளே இருந்தது, அதை வெளிப்பட வகுத்தான் என்று சொன்னார். ஆக இந்த முதல் சூத்திர கருத்தை மாணிக்கவாச சுவாமிகள் தம்முடைய திருவாசத்தில் வைத்திருக்கின்ற பாங்கு நாம் எண்ணி உணர்ந்து போற்றத்தக்கதாகும். இது போல திருமணிகள் இருக்கும். நம்ம சிந்திக்க சிந்திக்க தான் நமக்கு வந்து கிடைக்கும். இதோ அடியனால் இறைந்தவரை சிந்தித்த இன்னும் பெரியவர்கள் இன்னும் சிந்தித்தால் எவ்வளவு உண்மைகள் கிடைக்கும். எனவே கண்முதற் புலனால் காட்சியும் இல்லோன், விண்முதற் பூதம் வெளிப்பட வகுத்துவோன் என்று சொன்னார். அந்த வகையிலே நாம் தோற்றிய சிறியே என்ற அளவில் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆக இதுவரை பார்த்தது, இந்த உலகம் அவயவ பகுப்பு உடையதாலும் பலவாயும் சடமாயும் இருப்பதனாலும் சுட்டி அறியப்படுதலாலும் தோன்றி இருந்து அழியக்கூடிய காரிய பொருள். இந்த 3 தொழில்களை உடைய காரிய பொருள் யாகையால் அவனவள் அதுன்னு இருப்பது வந்து மூவினைப்படுவதற்கு காரணம். மூவினை இருப்பதனால அது தோற்றுவிக்கப்பட்ட பொருள். எனவே அது திதி உள்பொருள். ஏன்னா இல்லாத பொருளை தோற்றுவிக்க முடியாது. எனவே அது உள்பொருள். என்று இந்த அளவில் நம்ம பார்த்தோம். இனி அடுத்தார் போல இப்போது நன்றாக நிலைநாட்டப்பட்டது அடுமான பிரமாணத்தினால. தர்க்கம் வரம்புக்கு உட்பட்டு பேசுபவர்கள் நிச்சயமாக இதற்கு மேல் நம்மிடம் கேள்வி கேட்க முடியாது. அதுக்கப்புறம் வேண்டாத பேசிக்கொண்டிருப்பவர்களுக்கு நாம என்ன சொன்னாலும் விடை சொல்ல முடியாது. ஆகையினாலே என்ன சொன்னாரு, அவருக்கு புறனெல்லாம் கேட்க மாட்டேன்னு அவை அடக்கத்தை சொல்லிட்டார். ஒரு அவைக்கு அடங்கி இருக்கின்ற இன்னொரு அடக்கிட்டு அடக்கியும் இருக்கின்ற. ஆக இதுவரை இந்த உலகத்திற்கு கடவுள் ஒருவன் இருக்க வேண்டும், ஏனென்றால் இவ்வுலகம் காரிய பொருள், எனவே நிமித்த காரணன் இருக்க வேண்டும். அப்ப நாத்திகள்லாம் யாரு, காரிய பொருளுக்கு நிமித்த காரணன் கிடையாதுன்னு சொல்றவன் நாத்திகன். இதுவா பகுத்தறிவு, சிந்திக்க வேண்டும். ஒரு காரிய பொருளுக்கு நிமித்த காரணன் கிடையாதுன்னு சொல்றது ஆராய்ச்சியா? ஒரு காரிய பொருளுக்கு நிமித்த காரணன் உண்டுன்னு சொல்வது மூடநம்பிக்கையா? எது மூடநம்பிக்கை, எது பகுத்தறிவு என்பதை நீங்கள் இப்போது உங்களுக்கு தெளிவாக தெரியாது. நான் விளக்கவே வேண்டாம். தெய்வத்தானம் அப்படி கடவுளை மறக்கவே முடியாது. ஆகவே நமக்கு இந்த மாதிரி சப்பக்கட்டு காரணங்கள் தேவையே இல்லை. உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா இல்லைன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இனிமேல். ஏன்னா நமக்கு உலகம் காரியம் என்பது உணர்த்தப்பட்டது. கடவுள் அதுக்கு நிமித்த காரணன் கட்டாயம் வேணும். பானைனா குயவன் வேண்டும், மேசை நாற்காலினா கண்டிப்பா தச்சன் வேண்டும். அதுபோல இந்த பிரபஞ்சம் காணப்படுவதனாலே இதற்கு நிமித்தகாரனாகிய கடவுள் நிச்சயமாக வேண்டும் என்று தெளிவாக உணர்த்தினார். இனி அந்த நிமித்தகாரனாகிய பரம்பொருள் யார் என்பதனை சொல்ல வருகின்றார். இனி வருபவர்கள் எல்லாம் பரம்பொருள் ஒருவர் உண்டு என்ற கொள்கையை உடன்படுபவர்கள். ஆனால் ஒவ்வொருவர் ஒவ்வொரு பரம்பொருளை கூறுவார்கள். அந்த வகையிலே வேத சிவாகமங்களையும் ஒத்துக்கொள்ளாதவர்களே அங்கே கூப்பிடவே இல்லை. யார் யாரெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இருக்கட்டும், அவர்கிட்ட நிலைநாட்ட நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. வேதங்களை ஒப்புக்கொண்டு சிவாகமங்களை ஒப்புக்கொள்ளாட்டும் பரவாயில்லை. ஏன்னா வேதங்களை நாமும் உடன்படுகின்றோம். வேதங்களிலே பல கடவுளர்களுக்கும் துதி சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் சிவபெருமான் ஒருவரே வேத நாயகன் வந்து அவ்வளவு எளிதாக சொல்லிட முடியாது. அதனுடைய இதெல்லாம் பார்க்கும்போது நாராயண பரபிரம்ம தத்துவம், நாராயண பரமாத்மா என்றெல்லாம் வருகின்றது. அதே மாதிரி பிரம்மாவை சொல்லும்போது அவரை பரம்பொருள்னு சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் இருக்கின்றது. ஆனால் ஒன்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அதிலே நாராயணர், பிரம்மா, மற்ற தேவர்கள் இந்திரன், வருணன் இவர்களை மட்டும் துதிக்கவில்லை, பூமியையும் துதித்திருக்கின்றது. ஏன், நாம் உண்கின்ற உணவையும் துதித்து பரம்பொருள்னு துதித்திருக்கின்றது வேதம். அன்னம் பிரம்மம் என்பது வேதவாக்கியம். அதாவது நாம் உண்கின்ற உணவு அது பரம்பொருள். அப்ப நாம சிந்திச்சு பார்க்கணும் என்ன அப்படி என்றால், நுட்பமானது பரம்பொருள் அதிநுட்பமானது. அதை விட நுட்பமான பொருளும் கிடையாது, அதை விட பெரிய பொருளும் கிடையாது. ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய பொருள் அது. அப்ப கடவுள்னா யாருன்னு கேட்கிறவனுக்கு அந்த ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய பொருளை உடனே விளக்கிட முடியாது. அவருடைய பக்குவத்துக்கு ஏற்றபடி சொல்ல வேண்டும். அதுதான் ஒரு நுட்பம். ஒரு உதாரணம் சொல்வார்கள், அருந்ததி மீன் மிக நுண்மையானது. அருந்ததி மீனை பார்க்கணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டான்னா அந்த அருந்ததி மீனை இதுதான் அருந்ததி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நல்லா பார்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் முத முதலா வந்து கேட்கறவனுக்கு எடுத்து எடுப்பிலே காட்டிட முடியாது. காட்டினா அவனால் கண்டுகொள்ள முடியாது. ஆகவே அவனுடைய ஆற்றலுக்கு எந்த விண்மீனை அவனால் தெளிவாக காண முடிகின்றதோ அந்த விண்மீனை காட்டி இதுதான் அருந்ததி, அது அருந்ததி நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு விண்மீனா தான் காட்டும். சம்பந்தம் இல்லாமல் எதாவது காட்ட மாட்டார்கள். அந்த கூட்டத்துக்கு அந்த நட்சத்திர கூட்டங்களிலே ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை காட்டி இதுதான் அருந்ததி, இதை நன்றாக பார்த்துவான்னு சொல்லுவாங்க. அவன் அதை பார்க்கும்போது பக்கத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் அவனுக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக காட்சிப்படும். கொஞ்சம் பார்த்து பழகிட்டானா அதுக்கப்புறம் கூட்டிட்டு போய் அது அருந்ததி அல்ல, ஏன் முதலே காட்டலைன்னா உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாது, எனவே அதற்கு அருகில் இருக்கிறது பார் அதுதான் அருந்ததின்னு சொல்லி அப்படி அருகில் உள்ளவற்றை காட்டி காட்டி அந்த மண்டலமே அவனுக்கு நன்றாக தெளிவான பிறகு அதில் உண்மையான இருக்கக்கூடிய அருந்ததியை இறுதியாக காட்டுவது போல இதுதான்ப்பா அருந்ததி, நம்ம இதை விட உண்மையானது எதுவும் இல்லை என்று சொல்லி அங்கே முடிப்பது போல வேதங்களிலே இந்த நியாய இந்த முறையினை தூளா அருந்ததி நியாயம்னு சொல்வார்கள். அதாவது தூளமான பொருளை காட்டி, ஆனால் நல்ல புறப்பட்டு தோன்றக்கூடிய தூளமான பொருளை காட்டி காட்டி இறுதியில் அந்த சூக்கமான பொருளை உணர்த்துதல், இதை தூள அருந்ததி நியாயம் சேர்த்து சொல்லும்போது தூள அருந்ததி நியாயம்னு வரும். தர்க்க நூலிலே இதுக்கு இப்படி ஒரு முறை இருக்கின்றது, தூள அருந்ததி நியாயம்னு இருக்கு. தூள அருந்ததி நியாயம்னு சேர்த்து எழுதும்போது தூள அருந்ததி நியாயம்னு போட்டுக்கோங்க, தூள அருந்ததி நியாயம். இந்த தூள அருந்ததி நியாயப்படி வேதங்களிலே எல்லா தேவர்களையும் பூதங்களையும் பரம்பொருள் என்று அந்த வேதம் துதிக்கின்றது. என்ன அப்படின்னா ரொம்ப அடிப்படை நிலையில இருக்கிறவன் கேட்கறான், கடவுள்லாம் யாரு, கடவுள் இல்லாம நம்மளால வாழ முடியாதுங்க, அப்ப கடவுளுங்கிறது யார் அப்படின்னு கேட்டா, அப்ப அவனுக்கு புரிந்து கொள்ளும்படி சொல்ல வேண்டும் என்றால் அவனுக்கு நல்லா தெரியும் சாப்பிடாம உயிர் வாழ முடியாதுன்னு தெரியும் இல்லையா. இப்ப உணவு இல்லாமல் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது, எனவே எது இல்லாம உன்னால வாழ முடியாதோ அதுதான் பரம்பொருள். ஆகவே அன்னம் இந்த உணவு பரம்பொருள் சொன்னார். சரின்னு கேட்டு போவான். அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே சிந்திச்சு பார்ப்பான், அல்லது அவனை கூப்பிட்டு அவன சிந்தனை கிளறணும். இப்ப உணவு இல்லாம வாழ முடியாதுன்னு நீ உணர்த, அது நல்லதுதான். ஆனா அந்த உணவு விளைவதற்கு நிலம் வேண்டுமல்லவா, எனவே நிலம் இல்லாட்டால் உனக்கு உணவு கிடைக்குமா, கிடைக்காது. அப்ப நிலம் இல்லாம நிலம் தான் உன்னை தாங்கி கொண்டு இருக்கின்றது, எனவே நிலம் இல்லாவிட்டால் முடியுமா, எனவே அந்த நிலமாகிய பிருதுவிதான் பரம்பொருள். அந்த நிலமானது அப்புறம் கொஞ்சம் அடுத்தால சிந்தனையை வந்து அதிகப்படுத்தணும். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த நிலம் இருந்தாலும் இந்த நிலத்திலே விளைச்சல் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக மழை பெய்ய வேண்டும். நின்று வைப்பின் விருநீர் வீண் உலகத்து உள்ளின் உடற்றும் பசினர். என்ன உலகத்துல பசி வருத்துமா, விருநீர் வீண் உலகத்து கடலால் சூழப்பட்ட உலகம்னாலும் பயன் இல்லை, மழை பெஞ்சாதான் உண்டு. தன்ன சொல்றாரு என்ன எல்லாரையும் துதிக்க அந்த வேதம், ஆனால் அரணை துதித்தது போல அரண் என்பது சிவபெருமான். அரணை துதித்தது போல ஒரு உரை சொன்னது உண்டா? என்னன்னா ஒப்புயர்வற்றவன், மற்ற அனைவரிடம் உயர்ந்தவன். அந்த ஒப்பீடு வந்து சிவஸ்துதியில் மட்டும்தான் இருக்கின்றது. எனவே பல பொருள்களை துதிப்பதனாலே வேதம் மயக்கம் தருவது, நம்மை மயக்குவது, குழப்புவது என்ற கருத்தை நாம் கொள்ளக்கூடாது. அது குமரகுரு சுவாமிகள் நமக்கு வலியுறுத்துகின்றார். அது எதை போன்றது அப்படின்னா, திசை தெரியாம எங்கேயோ ஒரு புது ஊர்ல திசை தெரியாம போய் எங்கேயாவது வேற ஒரு இடத்துல போய்கிட்டவன் வந்து என்ன சொல்லுவானா, திசை மயங்கியது அப்படின்னு சொல்லுவான். திசையா மயங்குது மயக்கம் இவனுடைய அறிவில். ஆனா பேச்சு வழக்கம் என்ன, திசை மயங்கு திசை மயக்கம் சொல்லிடுவான். செந்நரி பிழைத்தோன் திசை மயங்கிட்டன, தன்னுடைய மயக்கம் திசை மேல் வைத்து செல்லறி பிழைத்தோன் திசை மயங்கிட்டன சொல்வது போல. என்ன சொல்லுவா, முதுக்குறைவின்மையில், முதுக்குறைவு என்றால் நுண்ணறிவு, நுண்ணறிவு இல்லாததனால வேதத்தின் பொருளை உள்ளபடி உணராமல் அது வேதம் பல தேவர்களை துதித்து குழப்புகின்றது என்று சொல்லிடுவார். வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் சொல்லிட்டார். யாரு, சிவபிரகாசத்துல உமாவதி சிவன் சொல்லிட்டார். வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம்னால வேதாந்தம் என்பது என்னன்னா உபநிடதத்துக்கு பேரு. வேதாந்தம்னு ஒரு மதத்துக்கும் பேர் இருக்கு. ஆதிசங்கரர் தோற்றுவித்த மதத்துக்கு பேரு வேதாந்தம், அது வேற. ஆனா வேதாந்தம் என்பது உபநிடதத்துக்கும், வேத உபநிடதத்துக்கும் ஒரு பெயர். அங்க உமாதிசிவன் சொன்னது உபநிடதத்து தான். ஏன்னா ஆதிசங்கருடைய கொள்கை வேறு, சைவ சித்தாந்த கொள்கை வேறு. அது இங்க சமய ஒப்பீடு படிக்கும் போது படிச்சுடுவீங்க. இங்க ஏபி வரும்போது சொல்றேன். அங்க வேதாந்த தெளிவுனா வேதங்களுடைய தெளிவு, வேத உபநிடதங்களுடைய தெளிவாக இருப்பது சைவ சித்தாந்தம். தெளிவா இருக்குன்னா அப்ப வேத உபநிடதங்கள் குழப்பமா இருக்குன்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. இப்ப திருவருட் பையன் தெளிவுரை அப்படின்னு போடுறாங்கன்னா திருவுரு பையன் குழப்பமா இருக்குன்னு அர்த்தமா? நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை, எனவே தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் நம்பொருட்டு. அதுபோல வேதங்களிலே தூளார்ந்தது நியாயமாய் சொன்னவற்றை எல்லாம் அதன் உண்புரை எல்லாம் ஆகமங்கள் தான் எடுத்து சொல்கின்றன. இப்ப நான் கொடுத்த விளக்கம் பூரா ஆகமங்கள் சொல்றதும், அந்த ஆகமங்கள் வழிவந்த நம்முடைய அறநூல்கள் சொல்றதும், அதனுடைய பெரிய பெரிய உரையாசிரியர்கள் எழுதியிருப்பதும் தான். நான் எதுவும் கண்டுபிடிச்சு சொல்லல. ஆகையினாலே வேதங்களிலே பல தெய்வங்களை துதித்திருந்தாலும் தூளார்ந்தது நியாயமாக சொல்லப்பட்டது. உண்மையான சிவவரம்பொருளை யாவரும் உணர்ந்து கொள்வது அரிது. ஆகையினாலே எல்லாரையும் துதித்திருக்கின்றது. ஏனென்றால் சிவனுடைய கலப்பு அந்த எல்லா பொருள்களிடம் இருக்கின்றது. சிவனுடைய சக்தி அந்த பொருள்களை ஏவி தொழில்களை செய்கின்றது. அந்த தகுதி பற்றி அவர்களையும் துதித்திருக்கின்றது. ஆனால் அனைத்திற்கும் மூல காரணம் சிவபெருமானே, மற்ற அனைவருக்கும் தோற்றம் அழிவு உண்டு என்று அதரவண விதத்திலே ஒரு உன்னிடம் தெளிவாக சொல்லியிருக்கின்றது.